அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில அருப்புக்கோட்டை ஸ்ரீ மைண்ட் கேர் கிளினிக் மனநல மருத்துவர் மற்றும் ஆலோசகர் திருமதி டாக்டர் பி சுஜித்ரா தேவி அவர்கள் ஆட்டிசம் என்று அழைக்கப்படும் மனநோய் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மருத்துவத்துல நிறைய வகைகள் இருக்கு, நிறைய பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்டிசம் தொடர்புடைய பல்வேறு தகவல்களை மருத்துவர் அவர்களை சந்திச்சு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் சுசித்ரா தேவி. நான் மனநல மருத்துவர், அருப்புக்கோட்டையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அம்மா, இப்ப இந்த ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தமிழ்ல மதி இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதி இறுக்கம், அதே போல இந்த புற உலக சிந்தனை குறைபாடதான் நம்ம ஆர்டிசம் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிசம் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆர்டிசம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிறவி கோளாறு தான் அது. ஒரு குழந்தை வந்து அப்போ அம்மாவோட கருவுல இருந்தே நியூரோலஜிக்கலா நரம்பு ரீதியா பிரச்சனைகள் வர்றது தான் அது. அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் பிரச்சனை நம்ம வந்து யூஷுவலா கண்டுபிடிக்கிறது எப்ப அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படி இருந்தா அவங்க ஏர்லியரா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வரப்போ ஒரு 2.5 to 3 வந்து பேச்சு வரல, இல்லை இவனோட நடவடிக்கையில வந்து வித்தியாசங்கள் இருக்கு, எங்க அண்ணா குழந்தை கூட தம்பி குழந்தை கூட எல்லாம் சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறான், அதே மாதிரி எது வேணாலும் சைகையில காமிக்கிறான், இல்ல அப்படின்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறான், ஒரே ட்ரெஸ்ஸ கேக்குறான், ஒரே சாப்பாடை கேக்குறான், இல்ல வந்து ஒரே சாக்லேட்டை கேக்குறான் அப்படின்னு ரிப்பிட்டேட்டிவா. சில குழந்தைகள் ரொம்ப சிவியரா இருக்கப்போ திரும்பி திரும்பி அவங்களே காயப்படுத்திக்கிற மாதிரி, கோவம் வந்தா அதை சொல்றது இல்லையோ செய்ய முடியாம அவங்களே கடிச்சுப்பாங்க, இல்ல சோர்ல போய் முட்டிப்பாங்க, அந்த மாதிரி தொந்தரவுகளோட தான் நம்ம வந்து மனநல மருத்துவர்கிட்ட நம்ம முதல் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தொந்தரவுகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காது டாக்டர்கிட்ட, காது கேக்கலையோ பேச்சு வரலன்னா காது கேக்கலையோன்னு காது டாக்டர்கிட்ட போவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைகள் டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க நம்மள்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வரப்போ 3 to 3.5 நம்ம குழந்தைகளை, ஆட்டிசம் குழந்தைகளை மனநல மருத்துவரை முதல் முதல் சந்திக்கிறோம். இந்த தொந்தரவுகளோட தான் நம்ம கிட்ட வருவாங்க.
அம்மா, இப்ப இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு குழந்தைகளிடையே எந்த காலகட்டத்திலிருந்து ஏற்பட துவங்கியது, இதனுடைய வரலாற்று பின்னணி ஏதாவது இருக்குங்களாமா?
வரலாற்று பின்னணியை விட இப்போ ஏன் வருது, சில குழந்தைகளுக்கு வராது சிலருக்கு வருது அப்படின்னா, இப்போ அம்மா அப்பாவோட ஏஜ் இல்ல அவங்க மாசமா இருக்கு, இப்போ ஒரு ப்ரெஷரோட இருந்திருக்கலாம், ஒரு சர்க்கரை இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, இல்ல வந்து பிறக்கிறப்போ வந்து ஒரு மூச்சு திணறல் இருந்திருக்கலாம், இல்ல 5 குழந்தை அழுகாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் குரூப் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு பரம்பரையான நோய், எங்க சொந்தக்காரங்கள யாருக்காவது இருந்திருக்குன்னா எங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
ஆமா, இப்ப இந்த ஆர்டிசம் அதிகமா சிறிய வயது குழந்தைகளை தான் அதிகமா தாக்குறதா நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சிறிய வயது குழந்தைகளை ஆர்டிசம் தாக்குவதற்கு என்ன காரணம்?
ஆர்டிசம் வந்து ஒரு கிருமினால வர்றது கிடையாது, அது தாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து கிருமி கிடையாது, அது தாக்குறதுக்கு அது வர்றதுக்கு காரணம் பிறவியில இருந்தே நம்ம மாசமா இருக்கப்பே அம்மா வயசுல இருக்கிறப்பே நம்மளோட உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும், நம்ம மூளை நரம்புகள்லாம் அப்பயே வளர ஆரம்பிச்சிடும். அதுல வர சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு இடம், நம்ம லாங்குவேஜ் பேசுறதுக்கான ஒரு இடம், கோபத்தை என்னோட இதை காமிக்கிறதுக்கான இமோஷனுக்கான ஒரு இடம், எல்லாமே தனித்தனியா இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு அந்த நரம்புகள் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ல வர்ற மாற்றங்கள்னாலதான் இந்த மாதிரி அவங்களால அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. எனக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை கூட பேசி விளையாட முடியாது, எனக்கு என்ன வேணும்னு அந்த குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. அந்த குழந்தை வந்து இப்போ ஏதோ தவறு பண்ணுதுன்னா அது தவறு பண்ணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் பிறவியிலிருந்து வர கோளாறு தான். ஒரு நோய் தாக்கம்லாம் அது கிடையாது, எந்த வயசுல தாக்கும் அப்படின்லாம் கிடையாது. அது மாசமா இருக்கிறதுல இருந்து அந்த சின்ன சின்ன மாற்றங்கள்னால நம்மளுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசுக்கு மேல தெரிய ஆரம்பிக்குது, நம்மளால கண்டுபிடிக்க முடியுது.
ஆமா, இப்ப இந்த ஆர்டிசம் அப்படிங்கிறது மனிதனுடைய நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையதா? இப்ப ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்துடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குதும், இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்களுடைய நரம்பு மண்டலத்துடைய பணிகள் எப்படி பாதிப்படுகிறது, இதனால ஒரு இயல்பா இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சதுக்கு பின்னாடி எப்படி எல்லாம் மாற்றம் அடையுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆக்சுவலா அதான் சொல்றேன்ல, நரம்பு மண்டலம்ன்றது நம்ம யோசிக்கிறதுக்கும், என்னோட தாட்ஸ், என்னோட சிந்தனைகளை அதை நான் செயலாக்குறதுக்கும், நடைமுறை பிஹேவியர் பண்றதுக்கும், இல்ல அதுல நான் வந்து கோவப்படுறேனா இல்ல எனக்கு பிடிக்கிறதா அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கும், அதை வார்த்தைகளா நான் சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனிதான் இருக்கிறனால அதை கனெக்ட் பண்றதுல ஒரு பிரச்சனைகளோ இல்ல, அதை நம்ம ஒரு நரமும் இன்னொரு நரமும் பேசுறதுக்கான இடத்துல ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கிற பிரச்சனைனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆட்டிசம் நோய் வருது.
அம்மா, இப்ப இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் எப்படிமா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஆட்டிசம்ன்றது வந்து நம்ம யூஸ்வலா மூணு லெவல்ல பார்ப்போம். ஒண்ணு வந்து யூஸ்வலா நம்ம இதா சொல்லணும் அப்படின்னா மைல்டு மாடரேட் சிவியர்ன்ற மாதிரி, அதாவது எப்படின்னா, அதாவது அவங்கனால சில குழந்தைகள் வருவாங்க, அவங்க வந்து வரப்ப வந்து இவன் வந்து பக்கத்துல விளையாடுற குழந்தைகளை வந்து அடிக்கிறான் கடிக்கிறான் அப்படின்றது மட்டும் வருவாங்க, பட் ஆனா அவனால பேச முடியும், மீதி எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், படிக்க முடியும், படிப்புல அவனால நல்ல கவனம் பண்ணி மார்க் எல்லாம் வாங்க முடியும், அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அது வந்து மைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்ஷன் பண்ணாவே அவங்களுக்கு சரியாயிடும். அதே இது மாடரேட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேச்சு திறன் வராது. ஒரு மூணு வயசு குழந்தை மூணு வார்த்தைகள் இருக்கு ஒரு வாக்கியம் பேசணும்னு எதிர்பார்ப்போம், அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இல்லாம எனக்கு மிட்டாய் வேணும் அப்படின்றது இல்லாம அம்மா மிட்டாய் அப்படின்னு காமிக்கிறதோ செய்யறதோ அந்த அளவுக்கு ஒரு பேச்சு குறைபாடு இருக்கும். அதே மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து அது இன்னும் சோசியல் கம்யூனிகேஷன், எனக்கு தேவையானதை சொல்றதுக்கோ இல்லை அடுத்த குழந்தைகள் கூட விளையாடுறதுக்கோ அந்த திறமை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ரொம்ப சிவியரா இருக்கிற குழந்தைகள் தான் பேச்சே இருக்காது, ஏழு வயசானாலும் பேச மாட்டாங்க, ஒன்பது வயசானாலும் பேச மாட்டாங்க. அதே இது வந்து திரும்பியும் ரிப்பீட்டடா அவங்க வந்து ரொம்ப காயப்படுத்தி, சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கையை விரலை கடிச்சு கடிச்சு கையில காயத்தோட வருவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியர் ரிப்பீட்டேட்டிவா திரும்பி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சிவியரான விஷயம்.
அம்மா, இப்ப இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய செவி உணர்திறன் மற்றும் அவங்களுடைய கண் பார்வை எப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறது, இதுக்கு என்னங்க காரணம்?
அது எதுவுமே பாதிக்காது சார், செவித்திறனும் கண் பார்வையும் பாதிக்காது. செவித்திறன் அது அவங்க நம்ம பெற்றோர்களோட தொந்தரவு கம்ப்ளைண்ட்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஒருவேளை காதுல பிரச்சனையோ அப்படின்னா காதலையோ கண்ணிலையோ பிரச்சனை இருக்காது. வந்து நம்ம ஒரு மனுஷனா இருக்கோம்னா என்னோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோட நான் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, இது டிவி இது பொம்மை, எனக்கு அதுல எல்லாம் அந்த சோசியலா இல்ல பக்கத்துல என்ன தம்பி விளையாடுறான் அதுல எல்லாம் எனக்கு கவனம் இருக்காது, என்னோட அதெல்லாம் எனக்கு எப்படின்றது எனக்கு புரிதல் இருக்காது. இப்போ எங்க அம்மாவுக்கு காய்ச்சல் படுத்திருக்காங்க, காய்ச்சல் அடிக்குது அம்மான்னு தொட்டு பார்ப்பாங்க சில குழந்தைகள், எனக்கு அது அந்த காய்ச்சல்னா என்னன்னு தெரியாது, அடுத்தவங்க அவங்களுக்கு வலிக்குமா இது பண்ணுமான்றது எனக்கு புரியாது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த குறைபாடுகள் நிறைய இருக்கு.
அம்மா, இப்ப இந்த மதி இறுக்கம் அல்லது இந்த புற உலக சிந்தனை குறைபாடு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய மருத்துவ முறைகள் அறிவியல் தொழில்நுட்பத்துல நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. இந்த அறிவியல் மருத்துவ தொழில்நுட்பத்துல இந்த மதி இறுக்கம் அல்லது புற உலக சிந்தனை குறைபாடுகளை குறைக்கிறதுக்கு, அதை முழுமையா நிவர்த்தி செய்யறதுக்கு மருத்துவ முறைகள் அல்லது பயிற்சிகள் ஏதாவது இருக்காங்கம்மா?
ஆட்டிசம்க்கு முதல்ல வந்து வைத்தியம் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசுல இருந்தே நம்ம முத முத இவன் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அந்த குழந்தைக்குரிய அடுத்தடுத்து டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணிட்டு மீதி எதுனாலையும் அப்படி வந்திருக்கா, தைராய்டு பிரச்சனைனால வந்திருக்கா ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை வந்து வேற ஏதாவது டவுன் சிண்ட்ரோம்னால அப்படி இருக்கா, இல்லை உண்மையிலேயே அவனுக்கு அறிவு திறன் கம்மியா இருக்கா அப்படின்ற டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஆட்டிசத்துக்கு நம்ம வந்து நிறைய ஸ்கேல்ஸ் போடுவோம், இந்தியன் ஆட்டிசம் ஸ்கேல் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இவங்களுக்கு ஒரு மூணு வயசுல குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டுகள் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எந்தெந்த பயிற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப பேச்சு தான் ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படின்னா ஸ்பீச்சுக்காக நம்ம வந்து தனியாக வந்து நம்ம பயிற்சிகள் கொடுக்கணும். ஒரு ஒரு வாழ் உட்காந்து ஒரு குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி நேரம் செலவு பண்ணி அதுல வந்து அந்த பெற்றோர்களும் ஈடுபடணும். அவங்களும் வந்து எப்படி அவங்க பயிற்சி கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களும் கத்துக்கிட்டு அதை போய் வீட்லயும் போய் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பேச்சுக்கான முன்னேற்றம் நிறையவே இருக்கும். அந்த குழந்தைகள் சிரமப்பட போறது அடுத்து வந்து சோசியலா சமூக ரீதியா எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகளும் ஒரு 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 சின்ன சின்ன இதெல்லாம் தர முடியும். ஆனா அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளும் சமூகத்தோட ஒற்றி எந்த தொந்தரவுகளும் இல்லாம வாழ முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு அறிவு திறன் வந்து 70 மேல இருக்கு, 80 இருக்கு, 70 மேல இருக்குன்னா அந்த குழந்தைகள் வந்து சமூகத்தோட பயிற்சி எல்லாம் கொடுத்தோம்னா எல்லா குழந்தைகள் மாதிரியும் நார்மலா ஸ்கூல் அட்டன் பண்றது எல்லா வேலைகளும் செய்ய முடியும்.
அம்மா, இப்ப இந்த மதி இறுக்கம் அல்லது இந்த புற உலக சிந்தனை குறைபாடு இது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய குடும்ப ரீதியாவும் பெற்றோர்களும் சமுதாயமும் எப்படிப்பட்ட ஒரு அன்பினையும் ஒரு அரவணைப்பினையும் தரணுங்கம்மா?
இப்போ பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என் குழந்தை அப்படியே ஆயிடுச்சு, என் குழந்தை எல்லா குழந்தைகள் மாதிரியும் இல்லையேன்ற ஒரு கவலையோ இல்ல நீ பேசு செய்யின் அந்த குழந்தைய அடிச்சு இது பண்ணி நீ அப்படி பண்ணாத இது பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்றதை விட்டுட்டு என் குழந்தை ரொம்ப ஸ்பெஷலான என்னோட கவனம் அதிகமான தேவைப்படுற குழந்தை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டு அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை அவங்கவுங்க அந்த குழந்தைகளுக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்மளால ஒரு ஒரு வேலைக்கு அனுப்புற அளவுக்கோ இல்லை ஓரளவுக்கு நம்மளால முன்னேற முடியும். பெற்றோர்களும் அதை முயற்சி பண்ணணும். அது போக சமூக ரீதியா வந்து எல்லாரோட பார்வையும் ஆட்டிசம்ன்ற ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த குழந்தை ஒரு வித்தியாசமா பார்க்காம மனுஷன்லயே அவனும் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னாவே நம்ம அந்த குழந்தைகளும் ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கோ வெளியில வந்து பேசுறதுக்கோ சங்கடப்பட மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரீதியா வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்காக வந்து டிசபிலிட்டி சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு 1000-1500 அளவுக்கு அவங்களுக்கு மணி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது போக ரொம்ப சிவியரா இருக்கு ஆட்டிசம் அப்படின்னா அவங்க அம்மாவும் இப்போ அம்மா வந்து பஸ்ல டெய்லி கூட்டிட்டு போகணும் மதுரைக்கு இல்ல பக்கத்துல இருக்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னாலும் பஸ் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு சலுகைகள் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க.
அம்மா, இப்ப இந்த மதி இறுக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு பயிற்சிகள் ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கம்மா?
பயிற்சின்னு சொல்றப்போ அதான் பேச்சு பயிற்சியா இருக்கட்டும், இல்ல சமூக ரீதியாக எப்படி பேசணும், எப்படி கேள்விகள் கேட்கணும், எப்படி நான் ஸ்கூல்ல போய் டீச்சர் கிட்ட வந்து டீச்சர் ஒரு குழந்தை வந்து மிரட்டுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு மிரட்டுறாங்கன்னே புரியாது, அந்த எமோஷனே புரியாதுன்றப்போ அந்த குழந்தை வந்து அது எப்படி அதுக்கு சரி பண்ணி கொடுக்கலாம், டீச்சர்னா இவங்கதான் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் நீங்க சொல் பேச்சு கிடக்கணும்ன்ற அளவுக்கு மாத்தி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலாம் சார். ஆனா அது கொஞ்ச நாள்ல இப்போ 2-3 அளவுக்கு எல்லாம் இல்லை, நிறைய வருஷங்கள் செலவழிச்சு நம்ம செஞ்சோம்னாதான் அந்த குழந்தைகளுக்கு மாற்றங்கள் வரும்.
ஆமா, அதே போல இந்த மதியிருக்கம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியா என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் அல்லது ஒரு பழக்க வழக்கங்களை ஒரு விளையாட்டின் மூலமாவோ ஒரு பொருட்களை வச்சு அதை கத்துக் கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சிகளோட அடிப்படையில சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
அதான் பிஹேவியர் தெரப்பி, எதுக்குன்னே தெரியல அவனா அழுகிறான் கத்துறான் அடிக்கிறான் கடிச்சுக்கிறான் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த அவன் கோவப்படுறான் அடிக்கிறான் கத்துறான்றதை விட அதுக்கு முன்னாடி அவனுக்கு அதை இது பண்றதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அது அது அவனுக்கு பிடிக்கலையோ இல்ல பிடிக்குதோ இல்ல அவன் ஏதோ சொல்ல வர்றான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி அவன் அம்மாவோ இல்ல பேரண்ட்ஸோ இல்ல கார்டியன்ஸோ யார் இருக்காங்களோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த தெரப்பி மூலியமா வந்து அந்த நடவடிக்கை பிஹேவியரை கோவப்படுறது எல்லாத்தையுமே கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி பேச்சு பயிற்சி மூலியமாக வார்த்தைகள்னால அவங்களால அது சொல்ல முடியற அளவுக்கு நம்ம மாற்றங்கள் கொண்டு வர முடியும்.
அம்மா, இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அடிப்படையில அரசு மருத்துவமனைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி மதி இறுக்கம் இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அல்லது இந்த மருத்துவ வழிகாட்டுதல் இப்பொழுதுக்கு வழங்கப்பட்டு வருதுங்கம்மா?
ஒரு குழந்தை ஆட்டிசம்னு கண்டுபிடிச்சது ஒரு மனநல மருத்துவர் ஒரு கவர்மெண்ட்ல போய் பாக்குறாங்க அப்படின்னா அந்த மனநல மருத்துவர் அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி எந்த வைத்தியங்கள் தேவைப்படுதோ இல்ல ரொம்ப அதிகமா இருக்கா மாத்திரை மருந்துகள் தேவையோ இல்ல ரொம்ப பேச்சு திறன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தக்க அந்த பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு மதுரையில இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு சலுகைகள், டிசபிலிட்டி கார்டு போட்டு கொடுப்பாங்க அந்த டாக்டர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சலுகைகளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
இன்னைக்கு நம்ம இந்த புற உலக சிந்தனை, இந்த குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெற்றோருக்கு பிறக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெற்றோருக்கும் சரி அந்த குழந்தைகளுக்கும், குறிப்பா இதை கேள்விப்படக்கூடிய பொதுமக்களுக்கும், அவங்க எப்படி இந்த குழந்தைகளை வழிநடத்தணும், எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவ நிபுணரா தாங்கள் வழங்கக்கூடிய ஒரு கருத்துரை என்னங்கம்மா?
இது வந்து அந்த குழந்தைகளோட குறையோ இல்ல அந்த அம்மாவோட குறையோ அந்த அப்பாவோட குறையோ கிடையாது. யார் மேலயும் அந்த குற்றமோ நீ சரியில்லை நீ சரியில்லை ஒன்னாலதான் அப்படிங்கறத குறைகளை சொல்றதை விட்டுட்டு இந்த குழந்தைய அவங்களும் எப்படி சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு பேச்சு பயிற்சியோ இது பண்றதுக்கு அவங்களும் கொண்டு வந்தாங்க, அவங்களும் கூட வந்தாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே, பாட்டி தாத்தா கூட இருக்கலாம், அந்த சித்தி சித்தப்பாவா இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட வந்து அவங்களும் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்லா ஒரு பாதையில கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இது வரைக்கும் இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதி இறுக்கம் அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள், இது ஏன் ஏற்படுது, குழந்தைகளை ஏன் அதிகமா தாக்குது அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு மிகச்சிறப்பா ஒரு தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்மா.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை ஆட்டிசம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் மனநோய் குறித்து பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் பி சுஜித்ரா தேவி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்றும் மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.